அத்தியாயம் 39 வசனம் 8. மனிதனை ஏதேனும் ஒரு துன்பம் தீண்டுமானால் அவன் நம்மிடமே திரும்புகின்றான், நம்மையே அழைக்கின்றான். பின்பு நம்மிடமிருந்து அவனுக்கு ஒரு நன்மையை அருளினால் அவன் எதற்காக நம்மை முன்பு அழைத்துக் கொண்டிருந்தானோ அதனை முற்றிலுமாக மறந்து விடுகின்றான். இன்னும் அல்லாஹ்வுக்கு இணைகளையும் ஏற்படுத்துகின்றான். அல்லாஹ்வின் பாதையிலிருந்து முற்றிலும் திரும்பிவிடுகின்றான். நிச்சயமாக நீ உன்னுடைய நிராகரிப்பை கொண்டு சிறிது சுகம் அனுபவி. இறைவன் அத்தகையோருக்கு இவ்விதமாக கூறுகின்றான், உன்னுடைய நிராகரிப்பை கொண்டு சிறிது சுகம் அனுபவித்துக் கொள். நிச்சயமாக நீ நரகவாசிகளே நின்றும் உள்ளவனே. நரகம் என்பது கொடுமையான வேதனை. இந்த கொடுமையான வேதனையின்பால் நாம் தள்ளப்படுவோம் என்று இறைவன் கூறுகிறான். கொடுமையான இந்த வேதனையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமென்றால் எப்படி இது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று அந்த அத்தாட்சியை நாம் கண்கூடாக காணாத வரையில், அல்லது அறிந்து உணர்ந்து தெளிவுபடாத வரையில், நிச்சயமாக நாம் நம்பிக்கை கொள்ள முடியாது நமக்கு நரக வேதனை உண்டு என்று. நரக வேதனை என்பது இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் சாதாரணமானவை, தாங்கிக் கொள்ளக்கூடியது, தாங்கிக் கொள்ள முடியாமல் போகும் பொழுது நரக வேதனையாக இருக்கின்றது என்று கூறுவோம். இப்பொழுது நாம் இறைவனிடம் திரும்புகின்றோம். நாம் இறைவனிடம் திரும்பும் பொழுதெல்லாம் நினைவு கூற வேண்டியது, என்னால் தாங்க முடியவில்லை, எனவே இறைவன் பக்கம் திரும்புகின்றேன். தாங்க முடியாத போது நாம் இறைவன் பக்கம் திரும்புகின்றோம். தாங்கக்கூடிய அளவில் இருக்கும் பொழுது நம்முடைய முயற்சிகளில் சிறிதோ பெரிதோ இருக்கக்கூடிய துன்பங்களை நாம் நீக்கிக் கொள்ள முயற்சிக்கின்றோம். அந்த முயற்சியில் நாம் தோல்வி அடையும் பொழுது என் இறைவனே என்று நான் திரும்புகின்றேன். இப்பொழுது இறைவனிடமிருந்து உதவி வருகின்றது. ஏனென்றால் என்னுடைய முயற்சிகள் அனைத்திலிருந்தும் நான் வெளியாகி அந்த முயற்சிகள் கைவிட்ட நிலையில் இனி எனக்கு வழியில்லை என்று இருக்கும் பொழுது நான் இறைவன் பக்கம் திரும்புகின்றேனே, அந்த அழைப்புக்கு இறைவன் பதிலளிக்கின்றான். தெளிவாக நாம் அறிய வேண்டிய விஷயம் இதுதான். என்னுடைய துன்பம் அதிகமாகி தாங்க முடியாத நிலைக்கு வரும் பொழுது இதுவரையில் இந்த துன்பத்தை என்னால் நீக்கிக் கொள்ள முடியும் என்ற அந்த எண்ணத்தில் என்னுடைய முயற்சிகள் அனைத்தையும் இந்த துன்பத்தை நீக்கிக் கொள்ளக்கூடிய முயற்சிகள், வழிமுறைகள், மனிதர்கள் கற்பித்துக் கொடுத்தவை, இன்னும் மனிதர்களில் சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் என்று சிறப்பு பட்டங்களை பெற்றுக் கொண்டவர்கள் நமக்கு இந்த துன்பத்தை நீக்கக்கூடிய வழியையும் அறிவிப்பார்கள், நம்முடைய துன்பத்தையும் நீக்குவார்கள் என்றெல்லாம் நான் எனக்காக அமைத்துக் கொண்டிருந்த அந்த பாதையையும் நம்பி பல காலங்கள் சென்றுவிட்டன. அந்த முயற்சியில் நான் தோல்வி அடையும் பொழுது எப்பொழுது அதனை தோல்வி என்று கருதுகின்றேன் என்றால் என்னுடைய வழிகளாக இருக்கக்கூடியவை, வேதனைகளாக இருக்கக்கூடியவை சிறிதாகவே ஆரம்பமாகின்றன. சிறிய அளவில் நம் கண் முன்பாகவே கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர ஆரம்பிக்கின்றது. என்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றிலும் அது பெரிதாகி கொண்டிருக்கின்றதை தவிர குறையவில்லை. என் இறைவன் பக்கம் நான் திரும்புகின்றேன். என் இறைவனுடைய வழிகாட்டுதலில் நான் அமைய இருக்கின்றேன். அவனுடைய கருணையிலும் மன்னிப்பிலும் நான் ஆக இருக்கின்றேன். அவனுடைய கருணை வேண்டும் என்று நாம் கூறுகின்றோம். அவனுடைய மன்னிப்பு வேண்டும் என்று நாம் நம்முடைய பிரார்த்தனையில் அமைப்பதில்லை. உணர்ந்த விதமாக மன்னிக்க வேண்டும், என் பாவங்களை மன்னிப்பாயாக என்று நாம் கூறுகின்றோம். என்னுடைய பாவங்களை என்ற பன்மையில் நாம் அவனிடம் திரும்பி மன்னிப்பாயாக என்று கூறுகின்றோம். பாவம் என்றால் என்ன என்பதை தெரியாத நிலையில் நாம் அறிய வேண்டும். இணை வைக்கும் ஒரு பாவத்தை தவிர மனிதனை இறைவனுக்கு இணையாக்கி வாழும் ஒரு பாவத்தை தவிர வேறு எந்த பாவத்தையும் நிச்சயமாக இறைவன் மன்னிப்பவனாக இருக்கின்றான். இந்த ஒரு பாவத்தை தவிர ஆரம்பம் முதலாக அவன் மன்னிப்பதில்லை. உங்களுக்காக சுகத்தை கொடுத்தான். அந்த சுகத்தில் நீங்கள் சுகவீனத்தை நீங்கள் அடைய பெற்றீர்கள். உங்களுடைய செயல்களின் காரணமாக, உங்கள் கரங்கள் முற்படுத்திய வினைகளின் காரணமாக நன்மைகளை தொலைத்து தீமைகளை சம்பாதித்தீர்கள். பிறகு இறைவனிடமிருந்து ஒரு நன்மை உங்களை வந்தடையும் பொழுது, இது என் அறிவின் காரணமாக எனக்கு கிடைத்தது என்று கூறுகின்றீர்கள். கொஞ்சம் சிந்தித்து பார்த்தீர்களானால், இந்த வேதனை வருவதற்கு முன்பாக சுகத்துடன் இருந்தீர்கள். பிறகு நீங்கள் உங்களுடைய அறிவின் போக்குகளின்படி செயல்பட்டீர்கள். இறைவனுக்கு நன்றி மறந்தவர்களாகவும் இறைவனுக்கு உள்ளட்சம் இல்லாதவர்களாகவும் மனிதர்களுக்கு விரோதிகளாக துரோகிகளாக உங்களுடைய உள்ளத்தின் குறைபாடுகளுடன் உங்களுடைய நன்மைகளை மட்டுமே கருத்தில் கொண்டு, உங்களுடைய லாபத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு, மற்றவர்களுக்கு நஷ்டத்தை விளைவித்துக் கொண்டும் உங்களுடைய பெருமையை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும் நிலையில் மற்றவர்களுக்கு அந்த பெருமை கூடவே கூடாது என்று நீங்கள் கூறும் பொழுது நீங்கள் உணர வேண்டும், எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே என்ற அந்த விதி இருக்கும் பொழுது மனிதர்களுக்கு எதிராக உலகத்தின் பொருள்களை நீங்கள் சம்பாதித்து வைத்துக் கொண்டு பின்னர் இதில் யாருக்குமே பங்கு கிடையாது, எனக்கு இணையாக யாரும் வரக்கூடாது, பொறாமை கொள்கின்றீர்கள் மற்றவர்கள் மீது, இந்த குணம் இருக்கும் பொழுது நீங்கள் மற்றவர்கள் மீது பொறாமை கொள்கின்றீர்கள், அல்லது பொறாமை என்ற குணம் உங்களுக்கு இருக்கும் பொழுது நீங்கள் அறிய வேண்டும் எல்லா புகழும் எனக்கே என்று கூறக்கூடிய அந்த வகையில் நீங்கள் செயல்பட்டீர்கள். இப்பொழுதுதான் உங்களுக்கு உங்களுடைய இறைவனிடமிருந்து அவ்வளவு உதவிகளும் நிறுத்தப்படுகின்றன. அவனுடைய மன்னிப்பும் நிறுத்தப்படுகின்றது, அவனுடைய கருணையும் உங்களுக்கு நீக்கப்படுகின்றது. தற்காலிகமாக சிறிது சிறிதாக முற்றிலுமாக நீக்கப்படவில்லை. அவன் தன் புறத்திலிருந்து உங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருந்த அந்த நன்மைகளில் சிலவற்றை தற்காலிகமாக நீக்குகின்றான், ஒரு சொற்ப அளவில் நீக்குகின்றான். உங்களுக்கு மனிதன் உதவி செய்கின்றான் என்று உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள். அவன் 100 ரூபாய் கொடுக்கின்றான் உங்களுக்கு, அது ஒருவரை சாப்பாட்டுக்கு திருப்தியாக இருக்கிறது. நீங்கள் அவருக்கு நன்றி மறக்கின்றீர்கள். மனிதர்களாக இருந்தால் உடனே நிறுத்தி விடுவார்கள், உனக்கு எந்த பைசா அவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இறைவன் அவ்வாறல்ல. அந்த 100 ரூபாயில் நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் போகும் பொழுது அதனை 99 ரூபாயாக குறைக்கின்றான். ஒரு சிறிய அளவில் தன்னுடைய பங்கை நீக்கிக் கொள்கின்றான். நல்லறிவுடையோர் உள்ளட்சம் கொள்ளட்டும் என்பதற்காக வேண்டி, எங்கு போய் நிற்கும் அவனுடைய கோபம் அதிகமானால் என்பதை கவனிக்க வேண்டி, அந்த 1 ரூபாய் குறைத்தானே அதை நீங்கள் சம்பாதிக்க முடியாது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சுருக்கிக் கொள்ள வேண்டும். அந்த 99 ரூபாயில் வாழ வேண்டும். அதுவும் அந்த 1 ரூபாயை குறைப்பதற்கு கூட உடனே குறைப்பதில்லை. பல காலங்கள் உங்களுக்கு பல அத்தாட்சிகளை காட்டுகின்றான். உங்களை சுற்றிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகளை காட்டுகின்றான். யாருக்கு தேவைகள் சுருங்கிக் கொண்டிருக்கின்றன, சுருங்கி வருகின்றன, யாருக்கு தேவைகள் சரமாகிக் கொண்டிருக்கின்றன, பெருகிக் கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். யாருக்கு நஷ்டம் ஏற்படும் பொழுது, சாதாரணமாக ஏற்படக்கூடிய இந்த நஷ்டத்திற்கு மனிதர்களை இறைகின்றார்களோ, கோபப்படுகின்றார்களோ, அவர்களை கடினமாக சாடுகின்றார்களோ, பொறுமையும் இல்லையோ, மன்னிப்பவர்களாகவும் இல்லையோ, அவர்கள் மீது இறைவன் எந்த எண்ணத்தை கொள்கின்றார் என்றால், இவர்கள் திறமை கொண்டவர்கள். திறமை கொள்ளக்கூடிய எந்த மனிதனும் யார் மீது பெருமை கொண்டவனாக தனக்கு கீழ்பட்டவனாக அவனை கருதி பரிகாசம் செய்பவர்கள் நின்றும் அவன் தன்னை ஆற்றிக் கொண்டு, நான் பரிகாசம் செய்வதற்கு உரிமை பெற்றவன், எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கின்றது, எனக்கு எல்லா ஞானங்களும் இருக்கின்றன, நான் அறிவாற்றல் மிக்கவன், செல்வந்தன், அதிகாரம் மிக்கவன் என்ற அந்த துணியில் இருப்பவர்கள் மட்டும்தான் தனக்கு கீழாக வேலை செய்து கொண்டிருப்பவர்களை, தனக்கு உதவியாளர்களாக இருப்பவர்களை பார்த்து மிகவும் கண்டிப்புடனும் கடினமாகவும் ஈவு இலக்கம் இல்லாமலும் நடந்து கொள்வான். கொஞ்சம் கூட இலக்க சிந்தனை இருக்காது. அப்படிப்பட்டவன் தன்னை யாவருக்கும் மேலாக ஆக்கி கொண்டான். அவன் எல்லா புகழும் இறைவனுக்கே என்ற அந்த வாக்குகளை மீறியவன், தன்னுடைய பெருமையில் வாழ்ந்து கொண்டிருப்பவன், அவனுக்கு இறைவனிடமிருந்து எந்த விதமான நன்மையும் இல்லை. மேலும் இறைவன் அவர்களுடைய செயல்களை கவனித்தவனாக இருக்கின்றான், இன்னும் தூக்கமாக கவனிக்கின்றான். நாம் உள்ளச்சமுடையவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு என்னுடைய சுகத்திலிருந்து ஒரு அணு அளவு குறையும் பொழுது நான் கவனமாக வேண்டும். என் அறிவின் காரணமாக நான் பெரும் அந்தஸ்தில் இருக்கின்றேன் என்று யாரெல்லாம் எண்ணுகின்றார்களோ அவர்கள் அனைவருமே நிச்சயமாக இறைவனுடைய கண்காணிப்புக்கு வந்துவிட்டார்கள். என் அறிவின் காரணமாக நான் கிடைக்கப்பட்டேன் என்று கூறும் பொழுது இறைவனுடைய கோபத்திற்கும் ஆளாகின்றார்கள். உங்களுக்கு நான் என் புறத்திலிருந்து சுகத்துடன் வாழ அனுமதித்தேன், உங்களுடைய வாழ்க்கையை சுகத்தோடு ஆரம்பித்தேன். நீங்கள் உங்கள் அறிவை கொண்டு செயல்பட்டீர்கள், உங்களுடைய போக்குகளில் நீங்கள் வேகமாக முனைந்தீர்கள், அதன் காரணமாக நீங்கள் சம்பாதித்தது உங்களுடைய தீமைகள். நன்மைகளை நான் கொடுத்திருக்கும் பொழுது உங்களுக்கு அறிவாற்றல் இருக்குமானால், என்னை விட மிஞ்சிய அறிவாற்றல் இருக்குமானால், நீங்கள் அந்த நன்மைகளை பெருக்கிக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் உங்கள் கண் முன்பாகவே உங்களை அறியாமலேயே சில நஷ்டங்கள் ஏற்படுகின்றன. அந்த நஷ்டங்களுக்கு பொறுப்பாளியார் நீங்கள், என்னை மறந்தீர்கள் இறைவன் கூறுகின்றான். அதன் காரணமாக பல காலங்கள் உங்களுக்கு அத்தாட்சிகள் சோதனைகளாக காட்டப்படுகின்றன. அந்த சோதனை காலங்களான உங்களுக்கு கவலைகளும் பயத்தையும் இறைவன் ஏற்படுத்துகின்றான். அது இனம் புரியாத கவலையாக இருக்கின்றது, அது பயமாகவும் இருக்கின்றது. என்னுடைய குடும்ப சூழ்நிலைகளில் என் மனதுக்கு ஆறுதலாக எதுவும் இல்லை. என்னுடைய சுற்றுவட்டாரங்களில், என்னுடைய நட்புறவுகளிலும் சரி, எனக்கு ஒரு கவலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நட்புறவாகத்தான் இருக்கிறதே தவிர மனதிற்கு சுகமளிக்கக்கூடிய ஒன்றாக நான் அதை கருத முடியவில்லை. இன்னும் பல சங்கடங்கள் என்னை என்ன என்று தெரியாத நிலையில் விரக்திக்கும் சில சமயங்களில் மனம் உண்டாகின்றது, சில சமயங்களில் அமைதியும் கிடைக்கின்றது. பல சமயங்களில் நான் அமைதிக்கும் மேலாக மகிழ்ச்சியையும் அடைகின்றேன். இந்த மகிழ்ச்சி நிரந்தரமாகவும் இல்லை, அதுவும் அடைந்துவிடுகின்றது. மீண்டும் அமைதி அடைகின்றேன், மீண்டும் கவலையும் பயமும். அது இன்னதென்று இன்னும் புரியாமலேயே இருக்கின்றது. நாம் அறிய வேண்டும், சோதனைக்கு உள்ளாக்கப்பட இருக்கின்றோம் என்பதை அறிய வேண்டும். மனதில் ஏற்படக்கூடிய அமைதிக்கு ஒரு பாதகம் ஏற்படுமானால், நாம் தெளிவான மனநிலையை கொண்டிருப்போமேயானால், இது ஏன், எங்கிருந்து வந்தது, எதற்காக நான் பயப்படுகின்றேன், இது மாயையா என்று அவன் தனக்குள் கேட்பானேயானால், நிச்சயமாக இது மாயை அல்ல. ஏனென்றால் நான் பயப்படுகின்றேன் உண்மையிலேயே. என் நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சங்கடம் என்னவென்று தெரியாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த சங்கடமானது ஏதோ ஒரு தீமையை நான் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் அமைத்திருக்கின்றது. நான் பயப்படுகின்றேன், கவலையும் கொண்டிருக்கின்றேன். இந்த நிலை ஏற்படும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் அறிய வேண்டியது என்னவென்றால், என் இறைவனே, என் பாவத்தை மன்னிப்பாயாக. அந்த பாவம் என்னவென்றால், எல்லாத்துகளும் இறைவனுக்கே என்ற அந்த ஒன்றை விட்டும் நான் விலகி எல்லா பெருமையும் எனக்கு மட்டும்தான் என்ற அளவுக்கு என் மனம் நிச்சயமாக ஆகியிருக்கின்றது. இதற்கான தெளிவான சான்று, நான் பொறாமை கொள்வோனாக இருக்கின்றேன். மற்றவர்கள் என்னை விட உயரும் பொழுது, உலகாதாய பொருட்களில், உலக சுகப் பொருட்களில் என்னை விட மிஞ்சும் பொழுது நான் பொறாமை கொள்கின்றேன். அல்லது மறைமுகமாக எனக்கு இவ்விதமாக இல்லையே என்று நான் ஏக்கம் கொள்கின்றேன். இந்த இரண்டில் எது இருந்தாலும் சரி, இறைவனிடமிருந்து உங்களுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய, கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அழகான சுகமான ஆறுதலான அமைதியை கொண்டு வாழக்கூடிய அந்த நெஞ்சத்தின் மனநிலையை விட உலகத்தினுடைய பொருட்கள், அழியக்கூடிய ஒவ்வொரு உலகத்தினுடைய பொருளும் உங்களுக்கு வாழ்க்கை வசதிகள் என்றென்றும் உங்களோடு நினைத்திருக்கும் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் பார்க்கின்றீர்கள். இறைவனுடைய படைப்பை பற்றியே பாருங்கள். வானத்திலிருந்து அவன் மழை நீரை இறக்குகின்றான். அது பூமியின் ஊற்றுக்களில் ஓடைகளாக பெருகி அவை ஓடுகின்றன. பின்னர் அதை கொண்டு சோலைகளையும் மரங்களையும் பழ வகைகளையும் இன்னும் நீங்கள் அறியாத கனிவர்க்கங்களையும் உங்களுக்காக உருவாக்குகின்றான். பின்னர் அவை மஞ்சள் நிறமாவதை நீங்கள் காண்கின்றீர்கள். ஒவ்வொரு பயிரும் ஒவ்வொரு தானியத்தையும் விளைவிக்கின்றான். அவை மஞ்சள் நிறமாவதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். பின்னர் அவற்றை கூலமாக ஆக்கி விடுகின்றான். அது மண்ணோடு மண்ணாக கலந்து விடுகின்றது. இறைவனுடைய படைப்பு இவ்வாறு இருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தவணை, எல்லோருக்கும் அவரவர் செயல்களுக்குரிய ஒரு காலத்தவணை. அந்த காலத்தவணையின் மீதுதான் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எதிர்பார்க்க வேண்டும். அது நிகழக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் இறைவனுடைய சான்றுகளை தெளிவாக உணர வேண்டும். அவர்கள் இறைவனிடமிருந்து உள்ள காலத்தவணை ஒவ்வொரு சுகப்பொருளுக்குமாக விரித்திருக்கிற காலத்தவணை முடியும் பொழுது அவர்கள் அறிய வேண்டும், நாம் இறைவனிடமிருந்து எந்த ஒன்றையும் தடுக்க முடியாது. அவன் எனக்கு ஒரு கருதியை நாடிவிட்டால் நிச்சயமாக நான் அவனை தோற்கடிக்க முடியாது, அவனை வெல்லவும் முடியாது. இப்போது நான் உணர்ச்சி கொள்கின்றேன், எல்லாவற்றுக்கும் மேலாக என் இறைவன் அனைத்து ஆற்றலும் மிக்கவன். என்னுடைய நெஞ்சத்தில் ஏற்படக்கூடிய அவனுக்கு எதிரான தன்னை அவனுக்கு மேலாக ஆக்கிக் கொண்டு அவனை நிராகரிக்கும் விதமாக அவன் இல்லவே இல்லை என்று ஆக்கக்கூடிய வகையில் அந்த பெருமையானது அவனுக்கு வரும் பொழுது நிச்சயமாக இறைவனுடைய பார்வை அவன் மீது இருக்கின்றது, அவனை சூழ்ந்து கொண்டவனாக இருக்கின்றான். யாருக்கெல்லாம் பெருமை இருக்கின்றதோ அவர்களுடைய உள் எண்ணம் என்னவென்றால் இறைவனே கிடையாது என்பதுதான். தனக்கு மிஞ்சிய இறைவனை நான் விடமாட்டேன் என்பதுதான், அவனை இடிபடுத்துவேன் என்பதுதான். அவர்கள் கூறுவார்கள், தங்களுடைய பெருமையின் காரணமாக மனிதர்களை அடக்கி ஆளும் பொழுது மனிதர்கள் தங்களுக்கு எதிராக முனைந்தால் அவர்களை நான் சிறுமைப்படுத்தி விடுவேன், ஈடுபடுத்தி விடுவேன், அவர்களை உலகத்திலிருந்தே நீக்கிவிடுவேன், அவர்களை குறையும் செய்துவிடுவேன், அந்த கடவுளே வந்தாலும் தடுக்க முடியாது என்று அந்த எண்ணத்தை கொண்டிருப்பவர்கள். அந்த கடவுளே வந்தாலும் கடவுளே சொன்னாலும் நான் அவனை நீக்கிவிடுவேன், கடவுளை நான் புறக்கணித்து விடுவேன், கடவுளை நான் இல்லாமலாக்கி விடுவேன், அவனை பொருட்படுத்த மாட்டேன், அவனையும் சேர்த்து இழிவாக்குவேன், உன்னையும் அவனையும் சேர்த்து நான் இழிவாக்குவேன், உங்கள் இருவரையும் நான் கொண்டு விடுவேன் என்று கூறக்கூடிய அளவுக்கு அவருடைய பெருமை உள்ளத்தில் இருக்கிறது. அது தலை காட்ட ஆரம்பித்திருக்கின்றது. அது ஒரு கெட்ட விருட்சகமாக வளர்வதற்கு ஆரம்பமாக துளிவிட்டிருக்கிறது. நாம் பயந்து கொள்ள வேண்டும் எங்கு நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதை. எனக்காக இறைவன் கொடுத்த நன்மைகளிலிருந்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக என்னுடைய நன்மைகள் என்னைவிட்டும் நீங்கிக் கொண்டு இருக்கின்றன. அந்த இடத்தில் என்னுடைய கஷ்டங்கள் கவலைகளாகவும் பயமாகவும் என்னுடைய இருதயத்தில் போகின்றது. சிறிய அளவில் இருக்கும் பொழுது நாம் என்னுடைய கஷ்டம் தோன்றுகிறது என்பதை அறிய வேண்டும். கவலையும் பயமும் எனக்கு இருக்கும் பொழுது அந்த கவலைக்கும் பயத்திற்கும் காரணமான உங்களுடைய உலகத்தின் அடிப்படையில் நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய வாழ்வின் ஆதாரமாக கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களை விட்டு நீங்க ஆரம்பித்து விட்டன என்பதை நாம் பயந்து கொள்ள வேண்டும். உள்ளட்சம் பிறக்க வேண்டும். உள்ளட்சம் உடையவருக்கே அன்றி சிந்தித்து உணர்ந்து தெளிவடைவோருக்கே அன்றி அவர்கள் நிச்சயமாக உள்ளட்சம் கொள்வார்கள், தங்களுடைய பெருமையை நீக்கிக் கொள்வார்கள். எதை கொண்டு நான் அதிகாரம் படைத்தேன் என்று எண்ணுகின்றேனோ அது மஞ்சள் நிறமாகி காய்ந்து கூலமாவதற்கு முன்பாக நான் அதிலிருந்து செலவழிக்க ஆரம்பிக்கின்றேன். என் இறைவனுடைய பொருத்தத்தை நாடியே இது சம்பாதிப்பதாகும். இறைவனுடைய அருளை சம்பாதிக்க வேண்டுமென்றால் உங்களுடைய பொருளை தானமாக கொடுங்கள், பகிரங்கமாகவும் மறைவாகவும் நன்மையான காரியங்களுக்கு செயல்படுத்துங்கள். ஆனால் அந்த பொருளை யார் சேகரித்துக் கொண்டு அதை எண்ணிக்கொண்டு அதில் பெருமை கொண்டவர்களாக வாழ்கின்றார்களோ, யாருடைய செல்வம் பெரிதாக இருக்கின்றது, யாருடைய வாழுமிடம் விஸ்தீர்ணமாக இருக்கின்றது என்று வீணான பொருள்களின் அடிப்படைகளை கொண்டு அவர்கள் தங்களை பெருமைத்துக் கொண்டிருக்கின்றார்களே, இந்த பெருமை இறைவனும் செல்லாது. அவர்கள் நிச்சயமாக தங்கள் கண் முன்பாகவே தாங்கள் தாழ்ந்து வருவதை பார்ப்பார்கள். மற்றவர்கள் கண் முன்பாக பரிகாசத்திற்குள்ளமாகவும் ஆகுவார்கள். அதுவும் அவர்கள் கண்களுக்கு ஏற்கனவே முடிவாக தெரிகின்றது. நம்முடைய நிலைமை எங்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை அவர்களுடைய உள்ளத்தின் கண்களும் பார்க்கின்றன. தெளிவாகவும் தங்கள் நஷ்டத்தை தங்கள் கண்களால் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். நான் இவ்வளவு காலம் பெருமையளித்தனாக வாழ்ந்துவிட்டேன். அப்ப என்றால் நான் பெருமையோடு வாழ்வது என்பது மற்றவர்களை இழிவாக்கி வாழ்வதுதான் பெருமை, மற்றபடி பெருமை கிடையாது. என் முன்பாக மற்றவர்கள் இழிவாக என் முன்பாக நிற்க வேண்டும், தங்களை இழிவாக கருதி கொள்ள வேண்டும், எனக்கு இணையாக அவர்கள் கருத கூடாது. நானும் அவர்களை தாழ்த்தப்பட்டவனாகவே எட்ட நிற்க செய்து அவர்களை பரிகாசம் செய்பவர்களாக இருக்க வேண்டும். நானும் அப்படித்தான் வாழ விரும்புகின்றேன். இவ்விதமாக நான் பெருமை கொள்ளும் பொழுது மற்றவர்களை பரிகாசம் செய்கின்றேன். எனக்கு கீழாக உலகத்தின் செல்வத்தின் அடிப்படையில், உலகத்தின் பொருள்களை சுகப்பொருளின் அடிப்படையில் யார் குறைபட்டிருக்கின்றார்களோ, யார் ஒரு சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்களோ, இவர்கள் கண் முன்பாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை இவர்கள் சிறுமைப்படுத்துவார்கள், பரிகாசம் செய்பவர்களாக இருக்கிறார்கள். இந்த இரண்டுமே பெரும் குற்றங்களாக இருக்கின்றன. தங்களுடைய நிலை தாழ்ந்து வருவதை, பெருமையிலிருந்து கீழே விழுந்து வருவதை அவர்கள் கவனிக்கின்றார்கள். இப்பொழுது பயப்படுகின்றார்கள், நாளைக்கு இவர்கள் எல்லாம் என்னை பரிகாசம் செய்வார்களே, பெருமையோடு வாழ்ந்த நான் எப்படி இவர்கள் முன்பாக இருக்க முடியும். இவர்கள் எதிரை கொண்டு பரிகாசம் செய்தார்களோ அதை கொண்டே அவர்களுடைய பொருள்களை அவர்களுக்கு இல்லாமலாக்கி இவர்கள் செய்த பரிகாசங்களையும் இவர்களை சூழும்படி செய்துவிட்டான். ஆரம்ப காலங்களிலே நாம் அறிய வேண்டும், பரிகாசம் என்ற ஒன்றை நான் மேற்கொள்ளும் பொழுது நான் என்னுடைய பரிகாசம் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது, சூழ்ந்து கொண்டிருக்கின்றது, இன்னும் சூழ்ந்து வருகின்றது, நெருக்கடியாக சூழ்ந்து கொண்டிருக்கின்றது, இன்னும் நெருக்கடித்துக் கொண்டு வருகின்றது என்பதை நான் பயப்பட வேண்டும். யாரொருவரையும் இலக்காரமாக பேசிட வேண்டாம், பரிகாசம் செய்வதாகிட வேண்டாம். அவர்களுக்கு துன்பங்களுக்கு மேல் துன்பங்கள் வரக்கூடிய அந்த சான்றுகளை அவர்களுடைய உள்ளத்திலேயே வைக்கின்றான் கவலையும் பயமும். நாளைக்கு இவர்கள் எல்லாம் என்னை இழிவாக பேசுவார்களே, பெருமையோடு வாழ்ந்தேனே, பெருமை அடித்து வாழ்ந்தேனே, எனக்கு என்ன கதியாகுமோ என்று தெரியவில்லை. இவர்கள் தங்களுடைய இந்த பெருமையிலிருந்து வீழ்ந்துவிடுவதை விரும்பவில்லை, தற்கொலையும் செய்து கொள்வார்கள். மதிப்பு மரியாதை எல்லாம் விட்டுவிட்டு, அதாவது பிறரை பரிகாசம் செய்யக்கூடிய அந்த ஒரு பொய்யான உயரத்திலிருந்து சத்தியத்தின் அடிப்படையில் அவர்கள் தாழ்ந்து வரும் பொழுது தங்களை திருத்திக் கொண்டு இறைவனுக்கு பொருத்தமான வழியில் நன்றி கடனுடன் பணிவாகவும் பாவ மன்னிப்புடனும் அவர்கள் திரும்பி பகனானால் அவர்கள் எதனை விட்டும் இறக்கப்பட்டார்களோ அதை விட மேலான வாழ்க்கையில் தன் புலத்திலிருந்து அவர்களை கொண்டு அவன் அவர்களை உயர்த்தியிருப்பான். ஆனால் இவர்கள் இதற்கு முன்பாக இறைவனையும் வஞ்சித்தார்கள், இறைவனையும் வெளிப்படுத்தினார்கள், அந்த கடவுளே வந்தாலும் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தினார்கள். எனவே அவர்களுக்கு நிச்சயமாக மன்னிப்பில்லை. அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மிகவும் பச்சாதாபப்பட்டு என் கேடு என்று கூறிக்கொண்டு வாழக்கூடிய அளவுக்கு அதிலும் தாங்க முடியாமல் போய் அவர்கள் தற்கொலையும் செய்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு அவர்களை ஆக்கிடுவான். அது மட்டுமல்ல, அவ்விதமாகவே தற்கொலை செய்து கொள்ளாமல் வாழ்ந்தாலும் சரி, இவர்கள் செய்த பரிகாசம் மற்றவர்கள் இவர்களை பரிகசிப்பார்கள், இழிவுபடுத்துவார்கள். அந்த இழிவும் வேதனையும் நரக வேதனைக்கு சமமானதாகும். நாம் இந்த நரக வேதனையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். 39:8 மனிதனுக்கு ஏதேனும் ஒரு துன்பத்தை நாம் அளித்தோமேயானால் அவன் நண்பருக்குமே திரும்புகின்றான். அந்த துன்பத்திலிருந்து தான் நீக்கப்பட வேண்டி பின்னர் நம்மிடமிருந்து அவனுக்கு ஒரு நன்மையை அளித்தாள். எதற்காக நம்மை இதற்கு முன் அழைத்துக் கொண்டிருந்தானோ சுத்தமாக முற்றிலுமாக மறந்துவிடுகின்றான். இந்த நன்றி கெட்டவர்களை இறைவன் நேசிப்பதில்லை. இந்த நன்றி கெட்டவர்களுக்கு நம்பிக்கை கொள்ளும் தன்மையும் இழந்து விடுவார்கள். எந்த காலகட்டத்திலும் நம்முடைய கஷ்டங்கள் நமக்கு வரும் பொழுது இந்த கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்று இறை வாக்கும் வருகின்றது. அதன் மீது நம்பிக்கை கொள்வோர் நிச்சயமாக வெற்றியடைந்து விட்டனர். நம்பிக்கை கொள்ளாதவர் நிச்சயமாக தங்கள் மீதே துரதிருஷ்டமாக தங்கள் கைதத்தையும் கடிவிளக்கத்தையும் வெளிக்காட்ட முடியாமலும் சுருங்கி போவார்கள், ஒடுங்கி போவார்கள். இந்த சூழ்நிலையை அவர்கள் பயப்பட வேண்டும். யார் நம்பிக்கை கொள்ள முடியும் என்றால், யாரொருவர் தங்களுடைய
நன்மைகளின் போது துன்பத்தில் நாம் சிக்கிக் கொண்ட நிலையில் இறைவன் பக்கம் திரும்பி பிரார்த்தனையை மேற்கொண்டு நன்மையை நான் சம்பாதிக்கும் பொழுது நாம் அந்த நன்மைக்கு நன்றி கூறக்கூடிய விதத்தில் இறைவனுக்கு இன்னும் உள்ளச்சத்துடன் இருப்போமேயானால் நிச்சயமாக இறைவன் நம்முடைய நன்மையை மேலும் மேலும் அதிகரித்து அந்த நன்மைக்கு எந்த குறையும் இல்லாமல் அதில் நமக்கு பணிவையும் ஏற்படுத்தி இன்னும் நம்பிக்கையையும் நமக்கு அளிப்பான். நன்றி உணர்வின் காரணமாக எனக்கு கிடைத்த நன்மைகள் எல்லாம் இறைவனிடமிருந்து மட்டுமே தான் கிடைத்தன என்ற அந்த ஒரு உணர்வு இருக்குமானால் அவன் நம்பிக்கை கொள்வதற்கு இந்த நன்றி உணர்வு நிச்சயமாக பயன்படும், நிச்சயமாக உறுதி சேர்க்கும். நன்றி மறந்தவனுக்கு தான் எவ்விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று அந்த உணர்வை அற்றுப்போனவனாக அரைகுறை மயக்கத்தில் அவன் இருக்கின்றான், அரைகுறை வாழ்க்கை உணர்வில் அவன் இருக்கின்றான். அவன் முழுமையான உணர்வோடு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை, அவன் செத்துவிட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், நடமாடும் ஜலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் உணர்வை அற்றவனாக. நம்பிக்கை எனக்கு வேண்டும் என்றால் நன்றி உணர்வு மிக அவசியம். நான் ஒருத்தர் போய் உதவி கேட்கிறேன், அந்த உதவியை அவர் மனம் வந்து செய்கிறார். இதற்கு நான் நன்றி கடன் பெற்றுக்கணுமா மறந்துடணுமா? நாளைக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது இன்னால் எனக்கு உதவி செய்தார், முக மலர்ச்சியுடன் உதவி செய்தார், திரும்ப சென்று கேட்பதன் காரணமாக வருத்தப்பட மாட்டார் என்று யாரெல்லாம் எனக்கு உதவி செய்தார்களோ அவர்களிடம் நான் சென்று உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை எனக்கு உருவாகுமானால் நான் நன்றி உணர்வோடு இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அவ்வாறு இல்லை என்றால் நான் யாரிடம் போய் சேருவது என்று அவர்கள் தங்களுடைய கைகளை விரித்துக் கொண்டிருப்பார்கள். நன்றி உணர்வு எனக்கு வேண்டும் இறைவனை என்ற பிரார்த்தனையை நான் மேற்கொள்ள வேண்டும். என்னை நன்றியுடையவனாக நீ ஏற்றுக்கொள்வாயாக. எல்லையில்லாமலும் கணக்கின்றியும் கொடுப்போன் இறைவன் தான். நீங்கள் பொருள்களை கொண்டு சுகமடைகின்றீர்கள், பொருள்கள் இல்லாமலேயே சுகமாக அவன் உங்களை வளர வைப்பான், வாழ வைப்பான். பொருள்களின் அடிப்படையே இல்லாமல் பொருள்கள் உங்களை நாடி வரும், நீங்கள் தேடி போக வேண்டாம். அப்படிப்பட்ட அறிவாற்றலை இவருக்கு கொடுப்பான். நீங்கள் எதனையும் மறுக்க வேண்டாம். இறைவன் ஆற்றலில் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். ஒவ்வொரு மூச்சிலும் அவன் உங்களை வாழ்ந்து வைத்துக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு எண்ணத்திலும் உங்களுடைய துச்சகனங்களை கொண்டு நீங்கள் அச்சம் கொள்ளும் பொழுதும் பயப்படும் பொழுதும் கவலை கொள்ளும் பொழுதும் அவன் தான் அதை நீக்கி மீண்டும் அமைதியில் வாழச் செய்கின்றான். எந்த பொருளையும் கொண்டு நீங்கள் அமைதியை விலக்கி வாங்க முடியாது என்பதை அறிந்து கொள்கிறானால் இப்பொழுது நன்றி அடையுங்கள். இப்பொழுது நன்றி உங்களுடைய உள்ளத்தினுடைய அமைதிக்கு நன்றியுடன் அவனை நினைவு கூறுங்கள். யார் நன்றியுடையவனாக இருக்கின்றார்களோ அந்த நன்றியை இறைவன் ஏற்பவனாக இருக்கின்றான், பிரார்த்தனைகளை ஏற்பவனாக இருக்கின்றான். அப்படியானால் நீங்கள் நன்றி உணர்வை கேளுங்கள், அதனை அவன் ஏற்பவனாக இருக்கின்றான். நன்றி கற்றவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் நம்முடைய கஷ்டங்களில் நாம் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றோம். என்னுடைய முயற்சிகளின் போதெல்லாம் என்னுடைய கஷ்டங்கள் அதிகமாகின்றன. உதாரணமாக எனக்கு மூட்டுகளில் வலி ஏற்படுகின்றது, நான் இறைவனிடம் திரும்புவதை விட்டுவிட்டு என் அறிவை நான் நம்புகின்றேன். நான் என் அறிவை நம்புவதற்கு முன்பாக கொஞ்சம் சிந்தித்து பார்த்திருக்க வேண்டும். இந்த மூட்டு வலிகள் அல்லது உடலில் ஏதேனும் வலிகள் அல்லது உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய நோய்கள் இதற்கு முன்பாக இல்லை, சுகமாக இருந்த நிலையிலிருந்து இந்த மூட்டு வலிகளும் உடல் வேதனைகளும் ஏற்பட்டன. இது எங்கிருந்து? உணவு முக்கியம் என்றும் ஊட்டச்சத்துக்கள் முக்கியம் என்றும் உங்களுடைய தேகாத்தியாசங்கள் உடற்பயிற்சிகள் முக்கியம் என்றும் உங்களுடைய யோகாசன பயிற்சிகள் முக்கியம் என்றும் உங்களுடைய சுகாதாரத்தை நீங்கள் பேணிக் கொள்வதற்காக வேண்டி பல பல வழிமுறைகள் வைத்திருக்கின்றீர்கள். அவ்வளவையும் நீங்கள் உங்களுடைய வழிமுறைகளாக கொண்டு இதை கொண்டு நான் என்னுடைய சுகாதாரத்தை பேணிக் கொள்வேன் என்று கூறக்கூடிய நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வயதாகி கொண்டிருக்கின்றது, நீங்கள் இறப்பீர்கள் என்பதை நான் அறிய வேண்டும். இறப்பதற்கு முன்பாக எந்த ஒரு திராணி மற்றவர்களாக எந்த சக்தி மற்றவர்களாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் எந்த ஒன்றையுமே அந்த நேரத்தில் முயற்சி நீங்கள் மேற்கொள்ள முடியாது, எக்ஸசைஸ் பண்ண முடியாது, உணவை சாப்பிட முடியாது, தேகாபியாசங்கள் செய்ய முடியாது, மூச்சு பயிற்சிகள் செய்ய முடியாது, மனம் சோர்ந்து விட்டது. உங்களுக்காக நன்மைகள் தரக்கூடியவை என்று நீங்களாக ஏற்படுத்தி கொண்ட சுகாதார வழிமுறைகள் அவ்வளவுமே நீங்கள் மேற்கொள்ள முடியாது. அதனை நீங்கள் மேற்கொண்டுதான் இந்த நிலை காலாகிவிட்டீர்கள். இவ்வளவையும் நல்ல நிலையில் உங்களை நான் வளர்த்து வரும் பொழுது அது உங்களுடைய அறிவின் காரணமாகவும் உங்களுடைய திறமையின் காரணமாகவும் நீங்கள் உங்களை உறுதியாக அமைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் என்று எண்ணும் பொழுது அந்த போக்குகளில் ஏன் இந்த சுகாதார குறைபாடுகள் ஏற்பட்டன? இவையெல்லாம் நீங்கள் சமாளித்த தீமைகள் என்று உங்களுக்கு தெரியவில்லையா? இறைவனை விட்டுவிட்டு இறைவன் உங்களுக்கு தன்புறத்திலிருந்து அழகான தேக ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கும் பொழுது, சுகத்தின் ஆரோக்கியத்தையும் கொடுத்திருக்கும் பொழுது, நான் சில சில்லறை வேலைகளை செய்து கொண்டு இதிலிருந்துதான் நான் சுகமாக இருக்கின்றேன், நான் வாக்கிங் போறேன், நான் எக்ஸசைஸ் பண்றேன், இதன் காரணமாக நான் சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்களே. நீங்கள் உங்களுடைய முயற்சிகளில் சம்பாதிப்பது தீமைகளைத்தான், உடல் உபாதைகளைத்தான், உடல் குறைகளைத்தான், நோய்களைத்தான் என்பதை நீங்கள் அறிய வேண்டி உங்கள் கண் முன்பாகவே நோய்கள் ஏற்படுகின்றன. இவ்வளவுக்கும் மீறி அப்பொழுது நீங்கள் உங்களுடைய தேகாபியாசத்தை, உங்களுடைய எக்ஸசைஸ் முறைகளை, உங்களுடைய உடல் சுகம் ஆரோக்கியம் என்ற அடிப்படையில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒன்றையுமே நீங்கள் செய்ய முடியாத நினைக்காளாகுவீர்களே, அப்பொழுது உங்களுக்கு நன்மைகளை அளிப்பவன், உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தை திரும்ப கொண்டு வருவன் யார் என்று கேட்டால் என்ன பதில்? விடிப்பிடுங்கி நிற்பீர்கள். அந்த நேரத்தில் உங்களால் எதையும் செய்ய முடியாது, நான் முடியவில்லை என்று கூறுவீர்கள். இப்பொழுது நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புகின்றீர்கள். இப்பொழுது அறிய வேண்டும், இறைவன் பக்கம் திரும்புவதற்கு முன்பாக நாம் அறிய வேண்டிய ஒரு விஷயம், இதுவரையில் நாம் இறைவன் கொடுத்த வாக்கியத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நாம் இதுவரையில் அனுபவித்துக் கொண்டிருந்த சுகத்தை நம்முடைய ஆற்றலை கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எப்படி இந்த சுகவீனம் வந்தது? நான் என்னுடைய வழிமுறைகளில் சிலவற்றை எக்ஸசைஸ் பண்ண தவறி போயிச்சோ அப்படின்னு நினைக்கும் பொழுது, இப்ப எக்ஸசைஸ் ஆரம்பிங்க, அது போகுதான் பாருங்க. ஆனால் எக்ஸசைஸ் பண்ண முடியவில்லை. இப்ப இந்த எக்ஸசைஸ் பண்றதுக்கு உரிய திறனை கொடுத்தது யார்? இந்த உடற்பயிற்சியை மேற்கொள்வதற்குரிய திறனை கொடுத்தது யார்? அது இறைவன் கொடுத்த திறனை நீங்கள் அநியாயமாக பயன்படுத்தினீர்கள். இறைவனை கைவிட்டுவிட்டு தன்னுடைய அறிவாற்றலை மேலாக கொண்டு நான் என்னுடைய சுகத்தை இதன் காரணமாக, எக்ஸசைஸ் காரணமாக, உடற்பயிற்சியின் காரணமாக கிடைக்கப்பெற்றேன் என்று கூறிய நீங்கள் இதன் காரணமாகத்தான் நோய்களே வந்தது என்பது கடையாளமாக உங்களுடைய அந்த சுகத்தில் ஒரு குறையை ஏற்படுத்தி உங்களுக்கு நோய்களை கொண்டு வரும் பொழுது நீங்கள் ஏன் அந்த உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளவில்லை? நோய்களிலிருந்து காப்பாற்றக்கூடியது என்று உடற்பயிற்சிகளை மேற்கொள்வீர்களானால், உங்களுடைய அறிவை மேற்கொள்வீர்களானால், நோய்வாய்ப்படும் பொழுது ஏன் அந்த உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதில்லை? தெரிய வேண்டாமா? உருப்படாத மனிதனுடைய அறிவு, எக்ஸசைஸ், உடற்பயிற்சிகள், தேக பயிற்சிகள், சுகமாக வாழ்வதற்கான வழிகள் என்று கூறக்கூடிய ஒவ்வொன்றுமே வீண் பெருமையின் அடிப்படையில். இறைவனை நம்பாதீர்கள், உங்களை நம்புங்கள். நீங்கள் தான் தெய்வங்கள், நீங்கள் தான் இறைவன் என்று எனக்காக கற்பிக்கப்படுகின்றது மறைமுகமாக. நீ தான் உன் உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், இறைவன் வந்து உதவி செய்வானோ என்ற பரிகாசமும். சும்மா இருந்தா இறைவன் உதவி செய்வானோ என்ற பரிகாசம். முட்டாள்தனமாக நாம் கற்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். நான் என்னை படைப்பதற்கு எந்த முயற்சியும் நான் மேற்கொள்ளவில்லை. நான் ஒரு குழந்தையாக உருவாவதற்கு என்னை நானே படைத்துக் கொள்ளவில்லை. நான் யார் என்றே தெரியாத நிலையில் எனக்கு குழந்தையாக பிறந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இறைவன் அறிவாற்றல் கொடுக்கின்றான். நான் வளர்ந்து வருகின்றேன், வளர்க்கப்பட்டு வருகின்றேன். இறைவன் என்னை வளர்க்கின்றான், என் அளவின்படி, காலத்திட்டத்தின்படி என்னை வளர்க்கின்றான். நான் வாலிப பருவத்தையும் அடைகின்றேன். நான் என்னுடைய இனவிருத்தி உறுப்புகளை பெருக்கிக் கொள்ளவில்லை, அதனை நான் முழுமையிலே செய்யவில்லை. அதனை முழு ஆரோக்கியத்தில் நீங்க செய்வதற்கு என்னுடைய பங்கு எதுவும் இல்லை. பருவ உணர்வுகள் தானாக உருவாகின்றன என்னுடைய வாலிப பருவத்தை அடையும் பொழுது. இதில் என் பங்கு என்ன என்று நீங்கள் கேட்டீர்களானால், எதுவுமே இல்லை. நீங்கள் வாலிபர்களாக ஆக வேண்டும் என்று உங்களுக்கு இணைவிருத்தி ஹார்மோன்களை இவர்கள் கொடுத்து உங்களை உருவாக்குவார்கள். உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். உங்களுக்காக இயற்கையாக விளையக்கூடிய இந்த குழந்தை பருவத்திலிருந்து வாலிப பருவம், வாலிப பருவத்திலிருந்து முதுமை பருவம், பின்னர் நாம் குழந்தையின் பலவீனத்தை அடைகின்றோம், நாம் மரணிக்கின்றோம். இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இயற்கை நிகழ்வு. இதனை நான் தான் அமைக்கின்றேன் என்று கூறக்கூடிய மனித சமூகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்களோ அல்லது அதனை மிஞ்சிய சிறப்பானவர்களோ யார் இருக்கின்றார்கள் என்று கேட்டால் இல்லை. நீங்கள் நோய்வாய்ப்படும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் அடங்கி விடுகின்றன, உங்களுடைய மனமும் சோர்ந்து விடுகின்றது. இப்பொழுது உங்களுடைய மனதில் இறைவன் அறிவிக்கின்றான், நீங்கள் சுகமாக வேண்டும், பணிவோடு அந்த சுகம் வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? நிச்சயமாக வேண்டும் என்று நீங்கள் வேண்டிய பொழுது இறைவன் உங்களுக்காக அதனை திரும்பவும் கொண்டு வர பேராற்றல் மிக்கவன் என்பதை உணர்கின்றீர்களா இல்லையா? யார் உணர மாட்டார்களோ அவர்கள் தங்களுடைய மனதில் இது எப்படி சுகமாகும் என்று கேட்பார்கள். இந்த நோய் சுகமாகும் என்பதாக நான் கேள்விப்படவில்லை. இந்த நோயிலிருந்து யாராவது சுகமடைந்திருக்கின்றார்களா நான் பார்க்க வேண்டும், அப்பொழுதுதான் நான் நம்பிக்கை கொள்வேன். இந்த மருத்துவர் சுகமாக இருக்கிறார் என்று ஒருவர் காட்டும் பொழுது நான் அவரிடம் சொல்கின்றேன், இங்கு இறைவன் முதலில் உங்களுக்கு அறிவித்தது நீங்கள் சுகமாக வேண்டும் என்று இறைவனுடைய வாக்கு. நீங்கள் உங்களுடைய மனதில் சோர்வடைந்து விட்ட நிலையில் இறைவனுடைய வாக்கு வந்தது, நீங்கள் சுகமாக வேண்டும். அந்த சுகமாக வேண்டும் என்ற அந்த வாக்குதான் உங்களை நிலைப்படுத்துகின்றது. நான் சுகமாக வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் யார் உங்களுக்காக அறிவிக்கிறது என்பதை நீங்கள் அறியாததன் காரணமாக இந்த தேவையை கொண்டு மனிதர்களிடம் திரும்புகின்றீர்கள். மனிதர்கள் நான் சுகமாக்குகின்றேன் என்று ஒவ்வொருவரும் உங்களை அழைக்கின்றார்கள். பெருமையை கொண்டு அவர்களிடம் நீங்கள் சொல்கின்றீர்கள், மருந்துகளை வாங்குகின்றீர்கள். இது பகிரங்கமான இணை வைப்பு என்பதை அறிய வேண்டும். உங்களுக்கு மனிதர்களுடைய அறிவை கொண்டு உங்களுடைய உடல் சுகத்தையும் உங்களுடைய மனதின் சுகத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டி தியான பயிற்சிகள் உடற்பயிற்சிகள் என்று அவ்வளவையும் கற்பித்திருக்க, அவ்வளவும் பொய்யாகிவிட்ட நிலையில் இவ்வளவையும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற நிலையில் தான் உங்களுக்கு வேதனைகள் தோன்றின. அப்படி என்றால் இவை வேதனைகள் சம்பாதித்தன என்பது பொருள். இது வேதனைகளை நீக்காது. ஒரு துன்பத்திற்கு ஆளான பிறகு எதை கொண்டு நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று எண்ணினீர்களோ அது உங்களுக்கு இல்லை என்று ஆகிவிட்டது. பிறகு நீங்கள் நோய்வாய்ப்படும் பொழுது அதனை நீங்கள் உங்களுடைய எவ்வளவு முயற்சிகளை கொண்டும் மேற்கொள்ள முடியாது என்ற சூழ்நிலையை அறிவிக்கின்றான். எனவே இதற்கும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் சம்பந்தமில்லை. நீங்கள் இறைவனை விட்டுவிட்டு உங்களுடைய வழிமுறைகளை ஏற்றுக்கொள்வதன் காரணமாக இந்த சூழ்நிலை உருவாக்கி இருக்கின்றான். உங்களுடைய அவ்வளவு சுகாதாரத்திற்கான உடல் அடிப்படையிலான உடற்பயிற்சிகள் அடிப்படையிலான எந்த வித உங்களுடைய போக்குகளும் உங்களுடைய உடல்நிலை மோசமாகும் பொழுது நீங்கள் மேற்கொள்ள முடியாது. அவை அனைத்துமே பொய்யானது. முடிந்தால் மேற்கொள்ளுங்கள், சுகப்படுத்திக் கொள்ளுங்கள். இவையா உங்களுடைய தேக ஆரோக்கியத்தை காத்துக் கொண்டிருந்தன இத்தனை காலமும்? நிச்சயமாக இல்லை. அதனை அறிவிக்கும் விதமாக துன்பங்கள் ஏற்படும் பொழுது இவற்றை நீங்கள் மேற்கொள்ள முடியாது. இவைதான் உங்களுடைய உடல் சுகத்திற்கு ஆதாரம் என்றால் ஏன் அந்த உடற்பயிற்சிகளை உடல் சுகவனத்தின் போது உங்களால் மேற்கொள்ள முடியவில்லை? இந்த அமைப்பை கொண்டு வந்தது யார்? நீங்கள் இறைவனுக்கு நன்றியுடையவர்களாக இருப்பீர்களானால் உள்ளட்சம் கொள்ள வேண்டும். ஒரு பானை சுகத்துக்கு ஒரு சுவர் பதம். எந்த முயற்சி எனக்கு சுகமளிக்கும் என்று எண்ணினோ அந்த முயற்சியை நான் சுகவீனத்தின் போது மேற்கொள்ள முடியாது. என்னுடைய அறிவு அற்றுப்போய்விட்டது. என் இறைவனே என்னை மன்னிப்பாயாக, இப்பொழுது நான் பணிவுடன் திரும்புகின்றேன். நீ எனக்கு சுகமளித்தால் தவிர நான் சுகத்தை சம்பாதிப்பதற்கு இல்லை. உன்னை மறந்து உன்னை நான் கைவிட்ட நிலையில் நிராகரித்த நிலையில் நான் கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தையுமே என் சுகவீனத்தை நான் என் கைகளால் சம்பாதிக்கின்றேன். என் கைகளால் சம்பாதிக்கின்ற வினைகள் உடனுக்குடன் நீ பிடிப்பதில்லை என்னை என்று கூறுகின்றாய். எனவே ஒரு காலத்திட்டத்திற்கு பிறகு என்னுடைய உடல்நிலை மோசமாகின்றது. இப்பொழுது என்னுடைய வழிமுறைகளில் இருந்து நான் விலகிவிட்டேன். காரணம், அவற்றை நான் மேற்கொள்ள முடியாது. நீ எனக்கு உதவி புரியவில்லை என்றால் எனக்கு எந்த உதவியும் இல்லை. நான் பணிவுடையவனாக ஆக வேண்டும். இப்பொழுது என் இறைவன் குலத்திலிருந்து எனக்கு ஒரு நன்மை ஏற்படுகின்றது. அதற்கு முன்பாக இன்னமும் நான் சீரடைய வேண்டும் என்று விரும்பினால் இன்னமும் நான் சீரடிக்கப்படுவேன். நீங்கள் உங்களுடைய மருத்துவர்களிடம் செல்லுங்கள். உங்களுடைய நோய்களை குணமாக்கிக் கொள்ள வேண்டி ஒவ்வொரு மருந்துக்கும் எக்கச்சக்கமான பக்க விளைவுகள் உண்டு. அவற்றிலிருந்து சிலவற்றை அனுபவிக்கும்படி செய்கின்றேன். முதலில் உங்களுடைய நாக்குக்கு கசப்பு, உங்களுடைய நாக்குடைய கசி உணர்வு, உணர்வுக்கு ஏற்ற அந்த ருசி உணர்வு இல்லாமல் ஆகின்றது. மண்ணை சாப்பிட்ட மாதிரி இருக்கின்றது. வயிறு சரியில்லை, ஜீர்ணமாகவில்லை. உடற்பூராகவும் இந்த மருந்து சாப்பிட்ட பிறகு ஏதோ ஒரு மாதிரி தோன்றுகின்றது. வலிகள் மறக்கடிக்கப்படுகின்றன, அவ்வளவுதான். மற்றபடி உடல் வியாதிகள் அதிகமாகின்றன, உங்களுக்கு தெரியும். அது மருந்தை நிறுத்திவிட்டால் சரியா போகும். எப்படி சரியா போகும், யார் அதை நீக்குவது? மருந்து சாப்பிடும் முறையில் தான் உங்களுக்கு அந்த பக்க விளைவுகள் இருக்கும் என்று கூறுகின்றீர்கள். அந்த மருந்துகளை நிறுத்திவிட்டால் சரியா போகும் என்று கூறுகின்றீர்கள். சரியாக்குவது யார? சரியாக்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சித்தது உங்களிடம் நீங்கள் சம்பாதித்த தீமைகளிலிருந்து சில நோய்களிலிருந்து விடுதலை பெற வேண்டி. ஆனால் சம்பாதித்த பிறகு நீங்கள் உங்களுடைய அந்த கேடுகளை நீக்கிக்கொள்ள வேண்டி மனிதர்களிடம் செல்கின்றீர்கள். டாக்டர்கள் என்று கூறக்கூடிய செல்கின்றீர்கள். அவர்கள் மருந்துகளை கொடுக்கின்றார்கள். உங்களுடைய புது நோய்கள் உருவாகின்றன. பக்க விளைவுகள் என்று கூறுகின்றார்கள். அவிதமாக அல்ல, அது ஒரு புது நோய், புது கஷ்டம், பக்க விளைவுகள் அல்ல. இந்த கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். முதலில் உங்களுடைய நோய்கள் போய்விட்டன என்று கருதுகின்றீர்களே, அவை போகவில்லை என்பதை இறைவன் நிச்சயமாக இப்பொழுது அறிவிக்கின்றான். என் இறைவனுக்கு பதிலாக எங்களிடம் இருக்கக்கூடிய அந்த அறிவாற்றல் மிகச்சிறந்தது. நான் டாக்டர்களிடம் சென்று என்னை நான் பாதுகாத்துக் கொள்வேன், என்னுடைய வழிகளை போக்கிக் கொள்வேன் என்று நீங்கள் போகும் பொழுது எனக்கு மேலாக இறைவனாக நீங்கள் உங்களுடைய டாக்டர்களை அமைத்துக் கொள்ளும் பொழுது உங்கள் நிராகரிப்பின் காரணமாக இறைவன் கூறுகின்றான், சிறிது காலம் சுகம் அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று. பின்னர் நீங்கள் கடுமையான வேதனை பார்த்துள்ளப்படுவீர்கள். 39:8 உன் நிராகரிப்பின் காரணமாகவும் இணைப்பின் காரணமாகவும் சிறிது காலம் சுகம் அனுபவி, ஏனென்றால் உன்னை அந்த வடிகட்டில் நான் அதிகமாக நாடிவிட்டேன். அதிலிருந்து திரும்பவே முடியாத அளவுக்கு நீ போதைக்கு உள்ளாக்கப்பட இருக்கின்றாய். நன்றி உணர்வு அற்றுப்போகும். போதை உணர்வின் போது நன்றி உணர்வு அற்றுப்போகும். என்னை நம்பிக்கை கொள்வதற்கு வழியே இல்லை. என் பக்கம் திரும்பவே முடியாது. அந்த சுகத்தை அனுபவிக்கும் பொழுது, நான் இயற்கையாக கொடுத்த சுகத்தை அனுபவிக்கும் பொழுது உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கூடி வரும். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு கேட்டை அனுமதித்து விட்டால் அந்த கேடுகளில் உங்களை அதிகமாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் எதனை பொய்யாக மாயையாக கருதி உங்களுடைய உடல் நலனுக்காக எனக்கு பதிலாக மனிதர்களை நினைவைத்தீர்களோ, நீங்கள் உங்களையே தெய்வமாக ஆக்கிக் கொண்டீர்களோ, அந்த அளவுக்கு பெருமை எடுத்தீர்களோ, உங்களை அந்த வழியிலிருந்து மீற முடியாத அளவுக்கு உங்களை ஆக்கிட எண்ணி சிறிது காலம் சுகம் அனுபவி. நீங்கள் கூறி தெரிய வேண்டும், வலி வந்தது, டாக்டரிடம் சென்றேன், ஒரே ஒரு ஊசி நான் போட்டால் சுகமாகிவிட்டது என்று ஊரெல்லாம் கூறி தெரிய வேண்டும். உங்களை பின்பற்றுவர்கள் அனைவரையும் நான் ஒன்று சேர்ப்பேன். எங்கு? ஆஸ்பத்திரிகளில். அங்குதான் அவருடைய மரணம் ஏற்படும். சாதாரண மரணம் அல்ல. ஒவ்வொரு உறுப்பாக பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு மனிதனும் பல தெய்வங்கள் வந்துவிடும். லிவருக்குன்னு ஒரு தெய்வம், காலுக்குன்னு ஒரு தெய்வம், வயிற்றுக்குன்னு ஒரு தெய்வம், இருதயத்துக்குன்னு ஒரு தெய்வம். இந்த தெய்வங்கள் எல்லாம் கூடிவிடுவார்கள். இப்பொழுது உங்களை சுற்றிலும் உங்களை நாசமாக்காமல் விட மாட்டார்கள். அது ஆகி கொண்டிருக்கின்றது, பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இதிலிருந்து தப்ப முடியாது. நரக வேதனை அறிவதற்கு முன்பாக இதோ ஆஸ்பத்திரிகளில் இருக்கக்கூடிய அந்த சித்திரவதையும் நரக வேதனையும் சொல்லி மாறாது. என்றாலும் நீங்கள் அதிலிருந்து விடுபடுபவர்கள் இல்லை. உங்களில் அதிலேயே சிறுமைப்படுத்த நாடிவிட்டான். அந்த நரக வேதனையிலே நாம் இறக்க வேண்டும். தெய்வமே என்னை காப்பாற்று என்று சொல்லும் பொழுது அந்த தெய்வம் கூறும், அங்கு சென்ற பிறகு தான் கூறியதெல்லாம் வெறும் ஏமாற்றி பேச்சுத்தான். நீ கையெழுத்திடு. நான் உனக்கு வைத்தியம் பார்ப்பதற்கு முன்பாக நீ கையெழுத்தை போட்டுக் கொடு. நீ செத்து விட்டால் நான் பொறுப்பல்ல, நீதான் பொறுப்பு. அது கூட விளங்காமல் கையெழுத்தையும் போடுவார்கள். நான் இறைவனை நம்பிக்கை கொள்ள வழி இல்லை என்று ஆகிவிட்டேன். இறைவனை நம்பவே முடியாது. அவனை நம்பி வாழ்வதை விட டாக்டரே உன்னை நம்பி சாவது மேல் என்று கையெழுத்திடுவார்கள் என்று அவர்களுடைய வாக்கு மூலமும் அவள் கைப்பட எழுதிய கருத்த அந்த சாட்சியமும் நிலை பெற்றுவிடும். நான் இறைவனை மறுத்து, இறைவனை நிராகரித்து, மனிதனை தெய்வமாக்கிக் கொண்டு இணை வைத்த நிலையில் என்னுடைய சாவுக்கு டாக்டர்களே காரணமாக இருக்கட்டும், என்னுடைய சாவுக்கு இறைவனை நம்பி நான் சாக போவதில்லை. கடைசி நேரத்திலும் கூட டாக்டர்களை நம்பி வாழ்ந்தால் வாழ்வேன், அப்படி இல்லை என்றால் அவர்களை நீ சாகடிக்கட்டும். இது நம்முடைய சாட்சியமாக கையெழுத்திடப்பட்டு கொடுக்கப்பட்டது. இப்பொழுது நான் ஆஸ்பத்திரியில் மரணம் அடைகின்றேன். நிச்சயமாக எனக்கு நரகம் நிச்சயம். 39:8 நாம் மனிதனை ஏதேனும் ஒரு துன்பத்தை கொண்டு நாடினால் அவன் நம் பக்கமே திரும்புகின்றான். இணை வைத்துக் கொண்டுக்கூடிய நிலையில் தான் திரும்புகின்றான். இணை வைப்பை விட்டுவிட்டு திரும்புவதில்லை. அங்குதான் அவன் செய்யக்கூடிய மிகப்பெரும் தவறு. எல்லா வகையும் முடித்தாகிவிட்டது இறைவனே என்று திரும்பும் பொழுது உங்களுடைய முயற்சிகளை விட்டுவிட்டால் என்ன? அப்பொழுதுதானே தெரியும் இறைவனிடமிருந்து கருணையை கொண்டு நான் சுகமடைகின்றேனா அல்லது மருந்துகளை கொண்டு சுகமடைகின்றேனா என்று. பெரும்பாலும் நாம் மருந்துகளை விடாத நிலையில் இறைவன் பக்கம் திரும்புகின்றோம். எப்படி உங்களுக்கு தெரியும் இது இறைவனிடமிருந்துதான் என்பதை? நீங்கள் மனிதர்களை நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது நன்றி உணர்வோடு நாம் வாழ முடியாது. அங்கு நிச்சயமாக குழப்பம் ஏற்படும். மருந்துகளை சாப்பிட்டேன், இதன் காரணமாகத்தான் குணமாக இருக்கின்றது. இன்னமும் இறைவன் நேரடியாக அந்த உதவி செய்யப்படுகின்றான். நாமும் நம்முடைய முயற்சிகளை மேற்கொள்ளத்தானே வேண்டும் என்று ஒரு குழப்பம். அதற்கு தெளிவான பதில், இவ்வளவு காலமும் அந்த முயற்சிகளில் ஈடுபட்டு இந்த நிலைக்கு வாழ்வேன சாவேனா என்ற நிலைக்கு வந்த பிறகுதானே இறைவன் பக்கம் திரும்புகின்றீர்கள். அந்த இறைவன் பக்கம் திரும்பும் பொழுது இதனை கைவிட்டு விட்டால் இந்த குழப்பம் ஏற்பட்டிருக்காது. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் நீங்கள் விலகிக் கொண்டால், இறைவன் ஒருவனே போதுமானவன் என்று விலகிக் கொண்டிருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. ஏன் அந்த நிலையை மாற்றி அமைத்துக் கொள்ள குழப்பத்திலாக வேண்டி இறைவன் பக்கம் திரும்பும் பொழுது ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய முயற்சிகள் தான் தோற்றுவிட்டன. மனிதர்கள் அவ்வளவு பேரும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தார்கள், அவ்வளவு பேரும் நியாயவாதிகள். நன்மை என்பது மனிதர்களிடமிருந்து இல்லை. நன்மையை நான் தருவேன் என்று கூறும்பொழுது திறமை கொண்டவர்கள் தங்களை இறைவனாக பாவித்துக் கொண்டிருப்பவர்கள் பாவிகள் என்பதை அறிய வேண்டும். ஆனால் நாம் சிந்தித்து உணராத நிலையில் நம்பிக்கையை நாம் கொள்ள முடியாது. காரணம் என்னவென்றால், நாம் நன்றி கெட்டவர்கள். நம்முடைய நிலைமையை பற்றி நாம் அறியாத நிலைக்கு போதையில் ஆக்கப்பட்டு விட்டோம். இறைவன் இன்னமும் மன்னிக்கவில்லை. இந்த நிலையின் போது நாம் மேற்கொள்ள வேண்டும் சதாசர்வ நேரமும், என் இறைவனே என்னை நீ பாதுகாத்துக்கொள், என் இறைவனே என்னை நீ பாதுகாத்துக்கொள் என்று சதா அந்த இறைவனுடைய எண்ணத்தில் நாம் இருக்க வேண்டும். என் பாவங்களை மன்னித்துவாயாக. நாம் இணை வைப்பவர்களாக இருக்கிற நிலையில் இல்லாமல் நாம் வாழ்வதில்லை. இணை வைத்துக் கொள்கிற நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடுமையான முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். இறைவன் இல்லை என்பதைத்தான் அது உணர்த்துகிறது. எனக்கு இறைவன் மன்னிப்பளிக்கவில்லை, எனக்கு இறைவன் தேவையில்லை, நான் தான் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் கடுமையான முயற்சியும் அயராத உழைப்பும் அறிவிப்பது என்னவென்றால், என் முயற்சியை கொண்டுதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ற அந்த எண்ணம் நமக்குள் ஊறிப்போய்விட்டது, வேறொன்றி விட்டது. இதிலிருந்து நாம் விலகுவதற்கு வழியில்லை. நாம் இறைவனிடம் திரும்பினால் தவிர, எப்படி வேதனை கொள்ளும் பொழுது இறைவனிடம் திரும்புகின்றோமோ அதை போன்றே இந்த உள்ளத்தினுடைய கெட்ட குணம், சிந்தித்து உணராத குணம், அதை போன்ற ஒரு கேடு துச்சகணம் எனக்கு கிடையாது. சிந்தித்து உணரக்கூடிய தகுதி நமக்கு அற்றுப்போய்விட்டது. இந்த நிலையில் தான் நான் பாவனுப்பு தெரிகின்றேன். என் இறைவனை நம்புவதற்கு வழியில்லை என்று இருக்கும் பொழுது பாவனுப்பு தெரிகின்றேன். எனக்கு நாளைய வாழ்க்கையில் கவலையோ பயமோ கிடையாது என்ற அளவுக்கு வரும் வரையில் நான் பாவமளிப்பு தெரிகின்றேன். இப்பொழுது நன்றியுணர்வோடு ஒவ்வொரு செயலிலிருந்தும், அது இறைவனுடைய உதவியை கொண்டு நடக்கக்கூடிய செயல் என்ற நமக்கு அறிவிப்பான், நாம் நன்றியுணர்வோடும் இருப்போம். அந்த நன்றியுணர்வின் காரணமாக இறைவன் அவனுடைய பாக்கியங்களிலிருந்து நமக்கு கொடுப்பான். இப்பொழுது நாம் புறமாட்டோம், இதன் அறிவின் காரணமாக என்று ஒரு காலம் புறமாட்டோம். இன்னும் பணிவுடையவர்களாக, வானங்களையும் பூமியையும் ஆட்கொள்ளக்கூடிய அளவுக்கு சக்தி படைத்தவர்களாக, சக்தி படைத்தவனாக இருக்கக்கூடிய இறைவனிடம் நாம் திரும்புகின்றோம். இவற்றை எனக்கு அடிபணிய செய்யுமாறு, வானங்களும் பூமியும் எனக்கு அடிபணிய வேண்டும். இதற்கான ஆற்றல் இறைவனிடம் மட்டும்தான் இருக்கின்றது. எனக்காக இந்த வானங்களையும் பூமியையும் படைத்தானே தவிர அவனுக்காக இந்த வானங்களும் பூமியும் கிடையாது, அவன் தேவையும் கிடையாது. அவன் படைப்பாளன், தன்னுடைய படைப்பையும் நம்பி வாழ்வோன் அல்ல. மனிதனை இந்த உலகத்தில் படைத்தான் உயர்ந்த படைப்பாக என்று சொல்லும் பொழுது வானங்களுக்கும் பூமிக்கும் மேலான உயர்ந்த படைப்பாக படைத்திருக்கின்றான். அந்த வகையில் உங்களுடைய சிந்தனை செயல்படும். நிச்சயமாக இந்த வானங்களும் பூமியும் உங்களுக்கு கீழ்ப்படிவதுதான். உங்கள் காலங்களுக்கு கீழே வானங்கள் கீழிறங்கி அதனுடைய விளைச்சல்களை உங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். வானங்களில் இருந்து காற்றும் தண்ணீரும் கீழிறங்கி அதனுடைய விளைச்சல்கள் மண்ணிலிருந்து உருவாக அதன் மீது நம் காலடி படிந்திருக்கின்றது. இவ்விதமாக உங்களுக்கு அறிவிக்கின்றான், வானங்களும் பூமியும் உங்கள் காலங்களுக்கு கீழே அமைத்திருக்கின்றேன். இவற்றை நீங்கள் பெரிதாக கருதக்கூடாது. இவற்றில் இருக்கக்கூடிய விளைச்சல்கள் வெறும் விண்டோ ஷாப்பிங் மாதிரி தான். நீங்கள் பார்க்கக்கூடிய இயற்கையினுடைய அவ்வளவு நன்மையங்களும் வெறும் விண்டோ ஷாப்பிங் மாதிரி. இதிலிருந்து நீங்கள் இதற்கு மேலானதை கேளுங்கள். இதனையே வேண்டும் என்று கேட்க வேண்டாம். இதிலிருந்து சுவை அனுபவங்கள், இதற்கு மேலானதை கேளுங்கள். இந்த வகையில் நாம் நம்முடைய இறைவனை புகழ வேண்டும். அவனுடைய படைப்பாற்றலை நாம் நம்முடைய உள்ளத்தில் கொண்டு இந்த உலகத்தில் என்னென்ன அதிசயங்களும் அடங்கின்றன அவற்றிடமும் மேலானதை நீ என கருவிப்பாக அதற்கு வாழ வைப்பாக என்று அந்த அளவுக்கு நீங்கள் இறைவனை மேன்மைப்படுத்துங்கள், கண்ணியப்படுத்துங்கள். படைத்த பொருள்களை கொண்டு வாழ்ந்துவிடுவேன் என்று அவற்றை அபகரிக்க மேலாதீர்கள். நிச்சயமாக இந்த உலகத்தில் உங்களுக்காக வைக்கப்பட்டிருப்பதெல்லாம், பார்வைக்கு வைக்கப்பட்டிருப்பதெல்லாம் அளவின்படியே, ஒவ்வொருவருக்குமான அளவின்படியே, அளவில்லாததும் எல்லையில்லாததும் இறைவனும் இருக்கின்றது. அவனிடம் திரும்புங்கள், இதிலிருந்து மேலானது இறைவன் உங்களுக்கு அறிவிப்பான், அந்த அறிவிப்பில் நீங்கள் வாழ வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றான். நம்பிக்கை கொள்ள வேண்டிய இந்த சூழ்நிலையில் நன்றி உணர்வு முக்கியம். அந்த நன்றி உணர்வு, நான் தீமைகளை சம்பாதிப்பதை தவிர என்னுடைய அறிவு எனக்கு உதவாது, அதே அறிவை கொண்டு தீமைகளை போக்கிக் கொள்ள முடியும் என்ற நிலைக்கு நான் வந்துவிட்டால் நான் அறிவுகற்றவனாக ஆகிவிட்டேன், முற்றிலுமாக நான் கைவிடப்பட்டவனாக ஆகிவிட்டேன். எந்த அறிவை கொண்டு நான் என்னுடைய தீமைகளை சம்பாதித்தேனோ அந்த அறிவை கொண்டு நான் நீக்கிக் கொள்ள முடியும் அதை என்று நீங்க எண்ணும் பொழுது எந்த விதத்தில் இது நியாயம்? ஏதாவது ஒரு அனுபவமானது உங்களுடைய இருதயத்தில் சுகமான ஒன்றாக இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. இப்பொழுது நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும், சத்தியத்தின் பாதையின் மீது நீங்கள் அமைய வேண்டும். என் இறைவனே, என்னை பாதுகாப்பாயாக, என்னை மன்னிப்பாயாக. இந்த மன்னிப்பு உங்களுடைய நன்றி உணர்வை அதிகரிக்கும். அதாவது நீங்கள் கையாளாகாதவர்கள், இறைவன் அனுமதியை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், மிக உயர்ந்த படைப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், அதுக்கு நன்றி செலுத்துங்கள், இறைவன் உங்களை கைவிட மாட்டான். இந்த எண்ணத்தின் மீது நீங்கள் அமைய வேண்டும். உங்களுடைய நன்றி உணர்வும் அதன் காரணமாக உங்களுடைய நம்பிக்கையும் பெருக வேண்டும் என்றால், என் இறைவனே, நான் நன்றியற்றவனாக இருக்கின்றேன், என் பாவத்தை மன்னிப்பாயாக. கவலை வரும்பொழுதெல்லாம் நான் நன்றியற்றவன், கவலை வேண்டாம் என்று கூறும்பொழுது நான் நன்றியற்று இணை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவ்வளவு முயற்சிகளை மட்டும் நான் விலக வேண்டும். மனிதர்கள் காட்டிய வழிகள், உன்னுடைய வழி, இந்த இரண்டுக்கும் இடையே உன்னுடைய வழியை நான் தேர்ந்தெடுக்கின்றேன். தீமையின் பாதையையும் கஷ்டங்களை சம்பாதிக்கக்கூடிய அந்த பாதையிலிருந்து நான் விலகுகின்றேன். இதை கொண்டு நானும் கெட்ட உதாரணமாக வாழ்ந்து மற்றவர்களுக்கும் உன்னதமாக வாழ்ந்து மற்றவர்களையும் வழிகெடுக்கக்கூடிய அந்த பாதையிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வாயாக. நான் அனுபவித்துக் கொண்டிருக்கூடிய அந்த சுகமானது சொற்ப காலத்திற்காக நீ அனுபவித்த சுகமாக இருந்தால் அதனை நீ நிரந்தரமாக்கி அதிகரிப்பாயாக. இறைவனே, நிச்சயமாக நரக நெருப்பிலிருந்தும் எங்களை பாதுகாத்துக் கொள்வாயாக. இந்த பிரார்த்தனையை கொண்டு மீண்டும் 39:8 படியுங்கள். இன்னும் மனிதனை ஏதேனும் ஒரு துன்பம் தீண்டுமானால் அவன் தன் இறைவன் பால் திரும்பி, என்னுடைய வழிகளிலிருந்தெல்லாம் நான் துன்பத்தை நான் சம்பாதித்து விட்டேன் என்பது அதனுடைய பொருள். இனி என்னுடைய வழிகளையெல்லாம் விட்டுவிட்டேன் என்று திரும்ப வேண்டும். அந்த வழிகளை வைத்துக் கொண்டு திரும்புவது ஒரு காலம் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவேதான் நம்முடைய பிரார்த்தனைகள் எதுவுமே பலனளிப்பதில்லை. அவனையே அழைக்கின்றான், ஆனாலும் அவன் தன்னுடைய இணை வைப்பு, தன்னுடைய பாதைகளில், தன்னுடைய வழிமுறைகளில் இருக்கக்கூடிய இதுவரையில் சம்பாதித்தார்களே அந்த தீமையிற்றும் விலகவில்லை. என்றாலும் இறைவன் அவர்களை மன்னித்து நல்லறிவு கிடைக்கட்டும் என்று மன்னித்து தன்னிடமிருந்து நன்மையை அவனுக்கு அளித்தான். ஆனால் முன்னர் அவன் எதற்காக அவன் அழைத்துக் கொண்டிருந்தானோ அதை மறந்துவிடுகின்றான். எந்த வழிகாட்டுதலை கொண்டு அவன் நேர்வழி பெறாமல், தன்னுடைய இணை வைப்பை விட்டும் விலகாமல், இறைவனிடம் திரும்பும் பொழுது தன்னுடைய வழிமுறைகளை விட்டுவிட வேண்டும் என்ற அந்த தூய்மையை மேற்கொள்ளாமல், இணை வைத்த நிலையிலேயே அவனிடமிருந்து நன்மையை பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக அவன் தான் எதனை இணை வைத்து தன்னுடைய அறிவை கொண்டு இணை வைத்து வாழ்ந்து கொண்டிருந்தானோ அதனைத்தான் முற்படுத்துகின்றான். இறைவன் தனக்கு அளித்திருக்கூடிய நன்மை இது என்பதை அவன் மறந்துவிடுகின்றான். நிச்சயமாக மனிதன் நன்றி கேட்டவனாக இருக்கின்றான். இனியும் அல்லாஹ்வுக்கு இணைகளை ஏற்படுத்தி இந்த மருந்துகளை உட்கொள்ளுங்கள், இந்த உடற்பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள், இந்த வகையில் நீங்கள் உங்கள் உடலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று கூறக்கூடிய மனிதர்களுடைய அந்த வழிகளுக்கு அவர்கள் இன்னும் மனிதர்களை தங்களுடைய வாழ்க்கையை முன்னுதாரணமாக ஆக்குகின்றார்கள். நானும் இவ்வாறுதான் கஷ்டப்பட்டேன், இறைவனை அழைத்ததை மறந்துவிட்டு பிறகு நான் இந்த மருந்துகளை தான் சாப்பிட்டேன், பிறகு இந்த உடற்பயிற்சிகளை மேற்கொண்டேன், நான் எப்படி இருக்கின்றேன் என்று பார் என்று அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து மடிகெடுக்கின்றான். நீர் கூறுவீராக, உன் நிராகரிப்பை கொண்டு சிறிது காலம் சுகம் அனுபவி, நாங்கள் லட்சம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும், இப்போது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சில சுகங்கள் எல்லாம் சிறிது காலத்திற்குத்தான். ஏனென்றால் நாம் இன்னமும் எந்த சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோமோ அது தங்களுடைய அறிவை கொண்டு என்ற முயற்சியில், அந்த முயற்சியை மேற்கொண்டு நாம் செய்து கொண்டு வருகின்றோம். அந்த முயற்சியில் தான் நாம் இருக்கின்றோம். இன்னமும் மருந்துகளையும் மாத்திரைகளையும் சாப்பிட்டுக் கொண்டுதான் இருக்கின்றோம். அல்லது நம்முடைய முயற்சிகளை, நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் என்ன என்னவெல்லாம் தேவையோ நம்முடைய வாழ்க்கை வசதிகளுக்காக அவ்வளவுக்கும் என்னுடைய வேலையும், என்னுடைய பணமும், என்னுடைய முயற்சியும், என்னுடைய அயராத உடைப்பும் தான் என்று எண்ணிக்கொண்டுதான் இருக்கின்றான். இறைவனிடம் இருந்து தான் கேட்டேன், அதில் இறைவனும் எனக்கு அளித்தான். இறைவன் எனக்கு ஒரு நன்மை அளிக்க வேண்டும் என்றால் நம்முடைய உதவி அவனுக்கு தேவையில்லை. வானங்களையும் பூமியையும் படைத்த அந்த இறைவனுக்கு, நமக்காக படைத்தான் அந்த இறைவனுக்கு என்னுடைய முயற்சியை கொண்டுதான் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அது கூடவும் கூடாது. நான் முற்றிலுமாக என்னுடைய அறிவை நீக்கிக் கொண்டு இறைவனுக்கு நான் பணிகின்றேன், முற்றிலுமாக அவனுக்கு வழிபடுகின்றேன், சிரம் பணிந்தேன், அடிபணிந்து விட்டேன். நிச்சயமாக அவன் என்னை நரக நெருப்பிலிருந்தும் பாதுகாப்பான் தான். சிறிது காலம் சுகம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேனே, இது நிரந்தரமாகும், இன்னும் அதிகமாகும். எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் இவ்விதமாக நான் வெற்றியை தேடிக்கொள்வேன். என் இறைவன் என்னை பாதுகாத்துக் கொள்ள போதுமானவன் என்று உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். 39:8. இன்னும் மனிதனை ஏதேனும் ஒரு துன்பம் தீண்டுமானால் அவன் தன் இறைவன் பார் திரும்பி அவனை அழைக்கின்றான். பின்னர் தன்னிடமிருந்து நன்மையை அவனுக்கு அளித்தானானால் முன்னர் அவன் எதற்காக அவனை அழைத்துக் கொண்டிருந்தானோ அதை மறந்துவிடுகின்றான். அல்லாஹ்வுக்கு இணைகளை ஏற்படுத்தி அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து மற்றவர்களையும் தன் குடும்பத்தினரையும் வழிகெடுக்கின்றான். நீர் கூறுவீராக, உன் நிராகரிப்பை கொண்டு சிறிது காலம் சுகம் அனுபவி, நீ குறித்திருவாய், மனிதர்கள் மூலமாகத்தான் நான் சுகம் கிடைக்கப்பட்டேன் என்று கூறுவாய். உன்னுடைய குடும்பத்தினருக்கும் அறிவிப்பாய், உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் நீ எதனை பெற்றுக் கொண்டாயோ மிக கெட்டது, தெளிவான நஷ்டம். நிச்சயமாக நீ நரகவாதி நின்று கொண்டவன். நாம் 100,000 குழுவமாக நம் இறைவனை நாம் நன்றி மறக்காமல் இருக்க வேண்டும் என்றால், இறைவன் பக்கம் எந்த விஷயத்தை கொண்டும் திரும்புமேயானால் நம்முடைய முயற்சிகளிலிருந்து முற்றிலுமாக விலக வேண்டும். நிச்சயமாக நடக்கும், நமக்கு நடக்கக்கூடிய அந்த சுகமானது நீடித்து நேர்த்து நின்றுவிடும். என்னுடைய காரியம் இறைவனிடமிருந்து நிகழ வேண்டுமானால், நான் நன்றியுடனாக இருக்க வேண்டும் என்றால், இறைவன் பக்கத்திலிருந்து மட்டும்தான் எனக்கு இது கிடைத்தது என்பதை நான் தெளிவாக அறிய வேண்டும். எனவே நான் இறைவன் பக்கம் திரும்பும் பொழுது என்னுடைய முயற்சிகள் அனைத்தையும் எந்த விஷயமாக, எதன் சம்பந்தமாக, எந்த தீமைகள் சம்பந்தமாக நீங்க வேண்டும் என்று இறைவன் பக்கம் திரும்பினேனோ அந்த தீமைகள் சம்பந்தமாக நான் இறைவனிடம் திரும்பி விட்ட பிறகு திரும்புவதற்கு முன்பாகவே என்னுடைய முயற்சிகள் அதன் நிலையில் அவ்வளவும் கைவிடுங்கள். இப்பொழுதுதான் நீங்கள் நன்றியோடு இருக்க முடியும். பின்னர் தான் நீங்கள் நம்பிக்கை கொள்ளவும் முடியும். நன்றி அறிதலை கொண்டும் நம்பிக்கை கொண்டும் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களை வேதனை செய்வதால் இறைவன் லாபம் எந்த லாபமும் கிடையாது என்று கூறுகின்றான். எனினும் மனிதன் எப்பொழுதுமே நன்றி கற்றவனாக இருக்கின்றான். ஆனால் இறைவனோ நன்றி மறவாதவன், யாவற்றையும் நன்கறிந்தவன். அவன் பக்கம் திரும்புங்கள், அவன் நிலை மீளுங்கள். நிரந்தரமான சுகத்திற்கும், இந்த உலக வாழ்க்கைக்கும், மறு உலக வாழ்க்கைக்கும்.